அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் முரளிதரன். துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 8 துருக்கிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். சிட் மாகாணத்தில் நடந்த இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சிதான் இதற்கு காரணம் என அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னதாக இஸ்தான்புல் நகரின் பிரபல சுற்றுலா தலமான டோல்மா பார்சியில் துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. இந்த துப்பாக்கிச் சுட்டில் ஒரு காவல்துறை அதிகாரி காயமடைந்திருப்பதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் துருக்கியின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இதனிடையே துருக்கி புதிய தேர்தலை நோக்கி விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அதன் அதிபர் ரெசெப் தாயிப் எர்துவான் அறிவித்துள்ளார்.
Maalesef Türkiye henüz yeni hükümetine kavuşamadı. Bu durumda çözümü
நாட்டில் நிலவும் அரசியல் முட்டுக்கட்டையை முறியடிக்க மக்கள் ஆணையால் மட்டுமே முடியும் என்று தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பொழுது அவர் தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அவரது AK கட்சி தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை இழந்த பின்னர் கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தும் முயற்சியிலும் தோல்வியடைந்திருந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
திங்கட்கிழமையன்று தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஒரு கோவிலில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியது வெளிநாட்டவர் என்று அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது.
We can describe from the security camera the man looked a foreigner, you know. And
வெடிகுண்டு நடந்த இடத்தில் பையை வைத்துவிட்டு வெளியேறிய மஞ்சள் நிற டிஷர்ட் அணிந்த நபரின் கம்ப்யூட்டர் வரைபடம் ஒன்றை காவல்துறை வெளியிட்டுள்ளது. CCTV-யில் பதிவான வேறு 2 நபர்கள் இந்த நபரின் கூட்டாளியாக இருக்கலாம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
கிரேக்கத்திற்கான சர்வதேச கடன் திட்டத்திற்கு ஜெர்மன் நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஜெர்மனியின் பிரதமர் ஏங்கலா மெர்க்கல் அம்மையார் அவரது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு முன்னர் நிலவியது. இது தொடர்பான விவாதத்தின் பொழுது கிரேக்கத்தால் கடனை திரும்பிச் செலுத்த முடியுமா என்று உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டார்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிறிய அகதிகளில் கிறிஸ்தவர்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப் போவதாக ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியா தெரிவித்துள்ளது. குடியேறிகளை பொறுத்தவரை ஸ்லோவாக்கியாவை தற்காலிகமாக தங்கும் நாடாக மட்டுமே கருதுவதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இவான் மெட்டிக் கூறியுள்ளார்.
ஸ்லோவாக்கியா ஃபார் தி இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் எ ட்ரான்சிட் கண்ட்ரி.
ஆகவே துருக்கி, இத்தாலி, கிரேக்கம் ஆகிய நாடுகளில் உள்ள சிறிய அகதிகளின் முகாம்களில் இருந்து 200 கிறிஸ்தவ அகதிகளை தேர்வு செய்து மட்டு தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதாக இவான் மெட்டிக் கூறியுள்ளார்.
பாலியல் இச்சை குறைவாக உள்ள பெண்களுக்கு அதை மருத்துவ ரீதியில் அதிகரிக்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்டுள்ள முதல் மாத்திரையை விற்பனை செய்வதற்கு அமெரிக்காவில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அட்யே என்று வர்த்தக பெயருடைய அந்த மாத்திரை கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அமெரிக்க உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதிலும் குறிப்பாக மதுவுடன் இந்த மாத்திரையை உட்கொண்டால் பக்க விளைவுகள் மிக கூடுதலாக இருக்கும் என்றும் அந்த எச்சரிக்கை கூறுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சிரியாவில் உள்ள பழங்கால நகரமான பால்மிராவின் காப்பாளராக 40 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய அகழ்வாராய்ச்சியாளரான காலித் அல் அசாதை IS பயங்கரவாதிகள் தலையை துண்டித்து கொலை செய்துள்ளனர். ஐநாவின் கலாச்சார பிரிவான யுனெஸ்கோ இந்த கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிரியாவின் மிகவும் மதிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சியாளராக காலித் கடந்த மே மாதம் பயங்கரவாதிகளால் கடத்தி செல்லப்பட்டார். அவரை பொது இடத்தில் வைத்து தலையை துண்டித்து அவரது உடலை ஒரு தூணில் கட்டி வைத்ததாக சிரிய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
உலக அளவில் தடகள விளையாட்டில் ஊக்க மருந்து பயன்பாடு பரந்துபட்ட அளவில் உள்ளது குறித்து கவலைகளை களைய சர்வதேச தடகள சம்மேளனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செபாஸ்டியன் கோ உறுதியளித்துள்ளார். தடகள விளையாட்டு வீரர்கள் மற்றும் ரசிகர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதே மிகவும் முக்கியமானது என்று கடந்த 2012 ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளின் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவராக இருந்த செபாஸ்டியன் கோ கூறுகின்றார். எதிர்வரும் 22 தேதி பீஜிங்கில் உலக தடகள போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. அதேவேளை தற்பொழுது ஊக்க மருந்து பயன்பாட்டுக்கு எதிராக போராடி வரும் அமைப்புகளின் நேர்மையை சந்தேகிக்க முடியாது என்றும் கோ கூறுகிறார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.